الله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: أحب البلاد إلى الله مساجدها. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி பாடத்தில சென்ற வாரத்துக்கு முன்னால் உள்ள வாரம் அந்த பாடத்தில மஸ்ஜிதுடைய ஆதாப், மஸ்ஜிதுடைய ஒழுக்கம், மஸ்ஜிதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் மஸ்ஜித் என்பது தொழுகைக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்ட இடமா அல்லது வேற காரியங்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் மஸ்ஜிதை பயன்படுத்தினார்களா என்ற விடயங்களை சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். அதில் மஸ்ஜிதுடைய சில ஒழுக்கங்களை பார்க்கும் போது, மஸ்ஜிதில் செய்யக்கூடாத சில காரியங்களை பார்த்தோம். அதே மாதிரி மஸ்ஜிதுக்குள் வரும் போது ஓத வேண்டிய சில அதிகாரங்களை பார்த்தோம். அதே தொடரில் இன்றைய பாடத்தில் மஸ்ஜிதுடைய அந்த ஒழுக்கத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான், மஸ்ஜிதுக்கு வரும் போது முடியும் என்று சொன்னால் நடந்து வாரது. மஸ்ஜிதுக்கு வரும் போது வாகனத்தில் வருவதை விடவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நடந்து வருவதை ஆர்வம் ஊட்டினார்கள். ஒரு மனிதன் பக்கத்தில் வீடு இருக்குது என்று சொன்னால் வாகனத்தில் வருவதை விட அவர் மஸ்ஜிதுக்கு நடந்து வாரது சிறந்தது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்து ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான விடயம், இந்த பாடத்தை நாங்கள் சென்ற பாடங்கள்ல பார்த்தோம், மஸ்ஜிதுக்கு வந்து முடியும் என்று சொன்னால் முதலாவது சஃபில் உட்கார்றது. மஸ்ஜிதுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது, ஜும்மாவுக்கு மற்ற தொழுகைகளுக்கு வந்து பள்ளியில தூண் தேடுறது. பள்ளியில் எத்தனை தூண் இருக்குதுன்னு பார்த்து எந்த தூணுக்கு கீழே ஃபேன் இருக்குதோ அந்த தூணுக்கு பின்னால் உட்கார்ந்து தான் எங்கடா கழிவு பழக்கம். ஏன்னு சொன்னா அந்த தூணுக்கு பின்னால் இருந்தா தான் கொஞ்சம் லேசா தூக்கம் வரும். ஆனா தூணுக்கு பின்னால் உட்காராம முடியுமான அளவுக்கு நாங்க என்ன செய்யறது, மஸ்ஜிதுக்கு வந்து முன் சஃபுல உட்காருது. ஏனென்றால் முன் சஃபுல மலக்குமாருடைய வருகைகள் அதிகமாக இருக்கும், மலக்குமார்கள் அதிகமாக முன் சஃபுல உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால மஸ்ஜிதுக்கு வந்து நாங்க என்ன செய்யறது, முன் சஃபுல உட்கார்றது. அதே மாதிரி மிக முக்கியமான விடயம் தான், மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது ஒரு துஆவை நான் சென்ற பாடத்துல சொன்னேன். மஸ்ஜிதுக்கு நுழையும் போது நாங்க வளமை ஓதக்கூடிய துஆ என்ன, அல்லாஹும்மா அஃப்தஹ்லி அபு அபு ரஹ்மதி, இதுதான் நாங்க காலா காலமாக சொல்லி வரக்கூடிய துஆ. ஆனா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு நுழையும் போது அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து சொல்றது சுன்னத்து. நாங்க எங்க சுன்னத் சலவாத்து சொல்றது, சரியா ஹரத்துல இந்த எங்க மஸ்ஜித் நபவியில அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்துக்கு அந்த பாபுல அந்த கேட்டால் நுழைய போகலை மட்டும் தான் ஹசரத் மார் உம்ராக்கு போனா துவாவை சொல்லி தருவாங்க. இல்ல, மஸ்ஜிதுக்கு நுழையும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் இத ஓதினதுக்கு பின்னால தான் அல்லாஹும்மா அஸ்தஹ்லி அப்வாப ரஹ்மத்துக்கு என்ற துஆ ஓதுறது. அதே மாதிரி பள்ளியிலிருந்து வெளியும் போகும் போது நாங்க என்ன துஆதுறது, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மத்துக்கு மட்டும்தான். ஆனா இன்னொரு துஆ ஓதுனா, அல்லாஹும்மா அஸ்மினி மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் பாதுகாரு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொரு துஆவை கேட்டாங்க, அல்லாஹும்மா இன்ன நஊது பிக மின் ஃபித்னத்தின் நிசா, யா அல்லாஹ் பெண்களுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாரு. ஏன்னா பள்ளியில எவ்வளவு இபாத செஞ்சுட்டு வெளியில காலை வச்சா யாருடைய ஃபித்னா கூட, பெண்களுடைய ஃபித்னா கூட. அல்லாஹுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் பெண்களுடைய ஃபித்னாவை இல்லாத காலத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த துஆவை சஹாபா பெருமக்களுக்கு படித்து கொடுத்தாங்க. இந்த துஆவுடைய பெருமதி என்னென்றா, யார் இந்த துஆ ஓதுவாங்களோ அவர் பள்ளிக்குள் வரும் போது இந்த துஆ ஓதித்து வந்தால் ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைய நாள் முழுவதும் இவன் என்னுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார். பன்றைய நாள் முழுவதும் ஷைத்தானுடைய தீங்குகள், ஷைத்தானுடைய சூழ்ச்சி, ஷைத்தானுடைய ஆதிக்கம் இவர் மீது செலுத்தப்பட மாட்டாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம், பள்ளிக்கு நேர காலத்தோட வந்து அதானுக்கு பதில் சொல்றது. அதுல நல்ல விளங்கிக் கொள்ளணும், அதானுக்கு பதில் சொல்றதுன்னா எந்த அதானுக்கு பதில் சொல்றது? எல்லாருடைய போன்லயும் அதான் சொல்லுது, இப்ப கூடுதலான பேர் எல்லாம் வச்சுக்கிறது போன்ல. இப்ப இந்த அதானுக்கு பதில் சொல்றதா அல்லது பள்ளியில பாங்கு சொல்ற மாதிரியுடைய அதானுக்கு பதில் சொல்றதா? இப்ப சில இடங்கள்ல பாக்கலாம், நம்ம போன்ல எல்லாம் வச்சிருப்போம், அதான் சொல்லப்படும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதான கட் பண்றாரு, முழுமையா கேட்கறதும் இல்லை. அதான் என்று வரும் போது அசுல் என்ன சொன்னா பள்ளியில நபியா சொன்னாங்க, இதா சமிஅத்தும் நிதா, நீங்க பாங்க கேட்டா ஃபகூலு கமா யகூல் முஅத்தின், முஅத்தின் சொல்றத போல சொல்லுங்க, போன் சொல்றத போல சொல்லுங்கன்னு சொல்லல. இப்ப போன்ல பாங்கு சொல்ல போல யாரு சொல்றது? முஅத்தின் தான். அது எப்பயோ சொன்ன பாங்கு, அது ரெக்கார்டிங், அது ஏதோ ஒரு தேவைக்கு நாங்க பயன்படுத்துறோம். ஆனால் அசுல் என்னண்டா, அதான் என்று வரும் போது பள்ளியில முஅத்தின் சொல்லும் போது அந்த பாங்க நாங்க காதால கேட்டு என்ன சொல்றதுண்டா, நாங்க பதில் சொல்றது. அடுத்த மிக முக்கியமான விடயம், பாங்குக்கு பதில் சொல்லும் போது என்ன செய்யறது? வளமையை போல எல்லா பதிலையும் சொல்லுவோம், ஹையால ஸலா, ஹையால ஸலாக்கு மாத்திரம் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனா சஹாபாக்களுடைய காலத்தில், அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் அதிகமாக பாங்குக்கு பதில் சொன்னது பள்ளியில வைத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு பாங்குக்கு முஅத்தின் சொல்வதை போன்று இந்த பாங்குக்கு பதில் சொல்வாரோ அவருக்கு சுவனம் கட்டாயமாகி விடும் என்று சொன்னாங்க. அடுத்தது பாங்குக்கு பின்னால பள்ளியில இருந்து ஒரு பாங்கு துவா ஓதுறது. இதை நான் அதானுடைய பாடத்துல விலகப்படுத்தினேன். பாங்கு துவா என்ன, அதை போட்டோ காப்பியும் பண்ணி தந்திருப்பேன், எனக்கு யாப்பும் இருக்குது. முதலாவது அதான் சொன்னதற்கு பின்னால முதலாவது சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது. பாங்கு சொன்னது பின்னா முதலாவது வேலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றது. அதுலயும் ரதீனா பில்லாஹ் ரப்பா வபில் இஸ்லாம் தீனா வபி முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய ரசூலன்னு சொல்றது. அப்படி இல்லன்னு சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி என்ற துஆ ஓதுறது. அதற்கு பின்னால நாங்க என்ன செய்யறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால் ஹீன யஸ்மவுல் முஅத்தின் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், முஅத்தின் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது யாரு சொல்வார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. எந்த சந்தர்ப்பத்தில்? அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அதே மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மது. இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது, யார் முஅத்தின் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது, அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்கும் போது, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹ் ரப்பா வ பி முஹம்மதி ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா என்று சொல்வார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் முதலாவது சலவாத்து சொல்றது, சலவாத்துக்கு பின்னால் பாங்கு துவா என்பது மிகவும் சுருக்கமான துவா. இதற்கு முன்னால விளங்கப்படுத்திருக்கிறேன், பாங்கு துவா ஹதீஸ்ல வரப்பட்ட துவா என்னண்டா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வஸீலா வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் லில்லதி வஅத்தா. அடுத்தது வர்ஜுக்னா ஷஃபாஅத ஹவுலஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் என்பது வேறொரு ரிவாயத். இவ்வளவு தான் பாங்கு துவா. அதல்லாமல் என்னது, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சைதினா முஹம்மதின் வஸீலா வல் ஃபதீலா வத்தரதர் ரஃபியதன் ஆலியதன் ஷரீஃபா மஹ்மூமன் பெரிய துவா உண்டோதுவோமே, அது ஹதீஸ்ல வந்த துவா கிடையாது. அது பள்ளிக்கூடத்துல சொல்லி தரப்பட்ட துவா. ஹதீஸ்ல வந்த பாங்கு துவா மிகவும் சுருக்கமான துவா. அடுத்தது பள்ளியுடைய ஒழுக்கம், பள்ளிகள்ல மிக முக்கியமாக உள்ளுக்கு வந்தால் அதிகமாக தஸ்பீ தக்பீர் தஹ்மீ சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற துஆக்கள் அதிகமாக கேட்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ரெண்டு மனிதர்கள் தாயிப்பிலிருந்து வந்தாங்க. எங்கட பள்ளியில் இருக்கக்கூடிய, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறை, என்னிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தவறு, பள்ளிக்குள் வந்தால் நாங்க பள்ளியை வீடாக பயன்படுத்துறோம். உதாரணமாக கலதாரி ஹோட்டல்ல நாங்க சொல்லுவோமே, நாட்டு பிரசிடென்ட் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாரெண்டா, அழைச்சதிலிருந்து மீட்டிங் முடிகிற வரைக்கும் சத்தம் போடுறதே இல்லை எங்கடாக்கு, என்ன கௌரவம். அந்த ஒருவேளை நான் நினைக்கிறேன் கட்டிக்கிற கையால தொண்டெறிவையோ தெரியாது, இல்ல சத்தம் வாரல். ஆனா பள்ளிக்குள்ள வந்தாங்க என்று சொன்னா, எல்லா முக்கியமா நிக்காஹுடைய நேரத்துல பள்ளியில நிக்காஹ் நடக்கும் போது நாங்க அறிவிப்போம், நிக்காஹ் முடிஞ்சதுக்கு பின்னால பள்ளியோட ஒழுக்கங்களை பேணி நடங்க. நிக்காஹ் முடிஞ்சதுக்கு பின்னால அவங்க இந்த பள்ளி எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, மியாமி ஹோல போல
ஒரு ஒரு கல்யாண ஹோலத்தான் நினைக்கிறாங்க. சரியான சத்தம் பள்ளிக்குள்ள. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ரெண்டு பேர் வந்து பள்ளிக்குள்ள கொஞ்சம் சத்தமாக பேசினாங்க. உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் அழைச்சாங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்கிருந்து வாரீங்க? சொன்னாங்க, நாங்க தாயிப்ல இருந்து வாரோம். சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் தாயிப் வாசியாக இல்லாம இந்த மதீனா வாசியாக இருந்தா ரெண்டு பேரையும் நான் தண்டிச்சிருப்பேன்டா. ஏன் தெரியுமா? மஸ்ஜிதுல சத்தம் போட்டு பேசியதற்காக. தயவு செய்து மஸ்ஜிதுக்குள்ள வந்தா உங்களை பழைய கூட்டாளி மாறோ புதிய கூட்டாளி மாறோ யாரு வந்தாலும் சரி சத்தம் போட்டு பேசுவாங்க. சிரிச்சு கொண்டு பல்ல காட்டி, இது அதாவது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பலகீனம் தான். 40 வருஷத்துடைய அமல் இல்லாம போயிடும், அது பலகீனமான ஹதீஸ். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க பலகீனமானது, பின்னால போர்டுலயும் போடப்பட்டிருக்கு, அதை பார்த்து பார்த்தும் பேசலாம். பள்ளிக்குள்ள தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய சத்தங்களை ஒருபோதும் உயர்த்த வேண்டாம். உங்களுடைய அமலுடைய பிரகாசம், அமலுடைய ரூஹானியத் இல்லாமல் போய்விடும். அடுத்தது மத்ததுடைய மிக முக்கியமான அடுத்த ஒரு விடயம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்குள்ள நாங்க என்ன செய்யறல்ல, காணாமல் போன பொருட்களை அறிவிப்பு செய்யறதில்ல. இப்போ உதாரணமாக ஒருவருடைய வாட்ச் காணாம போயிட்டு, அல்லது ஒருவருடைய ஏதாவது ஒரு பர்ஸ் இல்லாம போயிட்டு, இப்ப இவர் என்ன செய்யறாருண்டா மஸ்ஜிதுக்குள்ள வந்து அறிவிக்கிறாரு, என்னுடைய பர்ஸ காணல, என்னுடைய வாட்ச காணல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, உடனே துஆ செய்ய, பாவம் கஷ்டமான மனுஷன், யா அல்லாஹ் இவருடைய பர்ஸ், இவருடைய வாட்ச், இவருடைய போன் கிடைக்கணும் என்று துஆ செய்ய சொல்லல. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எப்படி துஆ செய்யுங்கண்டா, லா ரத்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு திருப்பி தராமலே இருக்கட்டும். என்ன சொன்னாங்க, பள்ளிக்குள்ள அறிவிச்சா. இப்ப இமாம் அறிவிக்கிறாரு ஒருவருடைய வாட்ச் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, அது பிரச்சனை இல்ல. இப்ப நான் அறிவிக்கிறேன், ஏன் போன காணல் என்று நானே அறிவிப்பு செய்யறேன். ஏலா இப்ப பள்ளியில் ஒரு பொருள் விழுந்திருக்குது, அதை பள்ளி இமாம் என்ன செய்யறாரு, பள்ளியில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் செய்யறாங்க. உதாரணமா என்னோட பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ச் கடை வைக்கலாம், அந்த அளவுக்கு வாட்ச் நிறைய இருக்குது. அப்ப அது யாருக்கு வச்சுன்னு தெரியாது, நாங்க ஏழுமான அளவுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், ஆனா யாரும் அதை வந்து பெற்றுக்கொள்ளல. அந்த அந்த சட்டத்தை நான் புறவு விளங்கப்படுத்துவோம். கீழே விழுந்த பொருள் ஒன்று எடுத்தா என்ன செய்யறது, கீழே ஒரு பணமோ ஒரு பொருளோ விழுந்திருக்குது, அதை எடுத்தா என்ன செய்யணும். ஆனா இப்ப பள்ளியில பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் அறிவித்தால் அது பிரச்சனை இல்ல. ஆனால் காணாமல் போன ஒருவர் வந்து ஏலான் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவருக்கு சொல்லுங்க, லா ரத்தஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தராமல் இருக்கட்டும். ஏனென்றால் மஸ்ஜித் என்பது காணாமல் போன பொருட்கள் அறிவிக்கக்கூடிய இடம் கிடையாது. அது முதலாவது. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேர் மஸ்ஜித எப்படி பாவிக்கிறாங்கன்னா ஆபீஸாக பாவிக்கிறாங்க. ஏனென்றால் நிறைய பேர் டீல் நடக்கிறது மஸ்ஜிதுல தான். நிறைய பேரிட கல்யாவரமாக இருக்கலாம், வேற குடுக்கல் வாங்கலா இருக்கலாம், இன்னும் சில புரோக்கர்மார் அவங்களோட ஆபீஸ் பள்ளியை தான் வச்சிருக்கிறாங்க. நான் இந்த நிமல் ரோட் மஸ்ஜிதில் இருக்கிறேன், நீங்க வாங்க ஒரு ஊட காட்டுறேன். என்ன செய்யறாங்க, இந்த பள்ளிய என்ன செய்யற ஆபீஸாக பயன்படுத்துறாங்க. ஒரு அடையாளமாக யாரெல்லாம் பள்ளிக்குள்ள ஒரு வியாபாரம் பேசுவாங்களோ நல்ல யாபம் வைங்க, ஒரு நாளும் அந்த வியாபாரத்துல பரக்கத் இருக்கவே இருக்காது, பரக்கத் இருக்காது. உதாரணமா ஒரு வாரம் நல்ல ஒரு இன்போர்ட் பண்ணிருக்கிறாரு, சொல்றாரு எனக்கு நல்ல சாமம் வந்திக்கு வாங்க என்று சொல்றாரு. இவர் சொல்லிட்டு போன நல்லதான் யாவரும் நடந்து கொண்டிருக்கும், திடீரென்று லொஸ்ட் ஆகிடுவாரு. ஏன் தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேர் பள்ளிக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ள மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ள வியாபாரம் செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு, லா அர்பஹல்லாஹு திஜாரத், உங்களோட வியாபாரத்தில் அல்லாஹ் நஷ்டத்தை தரட்டும், உங்களோட வியாபாரத்தில் அல்லாஹ் நஷ்டத்தை உண்டாக்கட்டும், உங்களோட பிசினஸ்ல ஒரு போதும் என்ன இருக்கக்கூடாது. அதனால தான் எங்கட மஸ்ஜிதுல நாங்க ஒரு ஒரு சட்டமே வச்சிருக்கிறோம், யாராவது நோட்டீஸ் போர்டில் ஏதாவது கோர்ஸ் செய்யறதாக இருந்தால் அதுக்கு அவங்க ஏதாவது மந்த்லி ஃபீ எடுக்கிறாங்கன்னு அப்படிப்பட்ட நோட்ஸ் நாங்க பள்ளி போர்டில் போடுறது இல்லை. எங்கட மஸ்ஜிதுல நாங்க முடிவு செஞ்சா வியாபார சம்பந்தப்பட்ட எதுவும் ஃப்ரீயாக செய்யறதாக இருந்தால் கொண்டு வந்து போடுமே ஒழிய பிசினஸ் சம்பந்தப்பட்ட எதுவும் போடுறது இல்லை. அடுத்த மிக முக்கியமான விடயம், ரமலான் காலம் வரப்போகுது. இனிமேல் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியுடைய வளாகத்துக்குள்ள பள்ளியுடைய என்ட்ரன்ஸ்ல பார்க்கலும் நிறைய பேர் அவங்களோட ஷல்வாரு கடையும் கோல் ஜுவலர்ஸையும் எல்லாமே புரியாணி சவனும் வட்லாப்பும் எல்லாம் என்னது இப்ப எதுல வரப்போகுது, ரமலான் கேலண்டர்ல வரப்போகுது. அதுல இடையில நவைத்து சோமகதினும் அல்லாஹும் அல்லாஹ் சுந்துவையும் போட்டு நடுவுல புரியாணி சவனையும் கோழி ஒன்னையும் வச்சிருப்பாங்க வட்லாப்பதையும், 1200 ரூபா 1300 ரூபா. அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறது, கீழே போட்டுட்டு போவாரு, போற வாரவங்களை மிரிப்பாங்க. நல்ல யாப்பம் வைங்க, அவங்களோட யாவரத்திலையும் பறக்கத்து இருக்காது. பள்ளியுடைய அதாவது பள்ளி இன்னும் சிலர் என்ன சொல்ல, பள்ளிக்கு அவங்க நல்ல நோக்கம், கேலண்டர்ல உங்களோட கடை அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது தவறு இல்ல, அப்படிப்பட்ட கேலண்டர் பள்ளிக்கு கொடுக்கவா, புற கேலண்டர் பள்ளிக்கு தேவைத்தான். ஆனா அந்த புற கேலண்டர்ல உங்களோட கடையுடைய பேரோ உங்களோட வியாபார ஸ்தலங்களுடைய பேரோ இருக்கக்கூடாது. அப்படியான ஏண்டா பள்ளிக்குள்ள பிசினஸ் சம்பந்தமாக அதை அதை என்னது இன்னொருவருக்கு அறிமுகப்படுத்துறது, இன்னொருவருக்கு அதை சம்பந்தமா சொல்ற அளவுக்கு எங்களை கேலண்டர்ல கூட போடக்கூடிய மஸ்ஜித்ல கலண்டர்ல அதை என்ன செய்யறது வெட்டித்தான் என்ன செய்யறது, புற கலண்டரை மட்டும்தான் போடுவோம். அப்ப அப்படிப்பட்ட விடயங்களை பள்ளிக்குள்ள கொண்டு வரதை நாங்க தவிந்து கொள்ளணும். பள்ளிக்குள்ள அல்லாஹ் இடத்துல கையேந்திரமே ஒழிய வியாபாரம் சம்பந்தமா, அதுல மிக முக்கியம் ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னால் ரமலானுடைய காலம் என்ன காரணத்தை கொண்டும் தயவு செய்து, எல்லாருக்கும் டைம் தெரியும், பாங்க சொல்ற டைம் தெரியும், தராவீஹ் டைம் தெரியும், நீங்க யாரும் அது அந்த காலத்துல கொடுத்தாங்க, ஆனா எக்காரணத்தை கொண்டும் சரி அப்படித்தான் நீங்க ரமலான்ல அந்த அசானுடைய டைம் வக்த நீங்க கொடுக்கணும் என்றால் நவைத்து சோமகதினையும் அல்லாஹும் அல்லக்கு சுமத்துவே பத்து நாளை போதக்கூடிய அல்லாஹும் ரஹம்னா அல்லாஹும் மஃபில்னா அல்லாஹ் மத்துக்கிறாம் அந்த மூணு துஆவையும் போடாம உங்களோட கடையுடையதே பள்ளிக்கு வெளியில கொடுங்க. அந்த மூணு துஆவையும் போட்டு நீங்க கொடுத்துட்டு போய் அவங்க ரோட்ல போட்டு போவாங்க, காலை மிதிச்சிட்டு போவாங்க, பாக்குறவங்க யாரோ தெரியா என்று லான செஞ்சாங்கண்டா சாபம் விட்டாங்கண்டா கடைசி எங்க வியாபாரத்துல பரக்கத் இல்லாமல் போயிடும். அடுத்தது இறுதியாக மஸ்ஜிதுடைய ஆதாபுல மிக முக்கியமான ஒரு விடயம், தன் பள்ளிக்குள் நுழையும் போது நாங்கள் வலது காலை வைத்து பள்ளிக்குள் நுழையிறது, போகும் போது இடது காலை வைத்து போறது. இன்னும் ரெண்டு மூணு விடயங்கள் இருக்குது, அடுத்தது வரக்கூடிய பாடத்துல ஒரு பள்ளி நிர்வாகம், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்றால் இப்படி இருக்க வேண்டும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பள்ளியுடைய ஒழுக்கம், பள்ளியுடைய மஸ்ஜித் நிர்வாகம் எப்படி இருக்கணும். ஏனென்றால் இந்த காலத்துல சில மஸ்ஜிதுகளை பார்க்கலாம் வெளியில எப்படி சொன்னா, நிர்வாக கூட்டம் நடக்கும் போது ஆர்மி போலீஸ் ட்ரெயினிங் காக்கல் எடுக்கிறாங்களோ தெரியாண்டு சந்தேகமாகுது. ஏன்னா வெளியால் எஸ்டிஎஃப் மாமியாலையும் போலீஸால் நிக்கிறாங்க. கேட்டு பார்த்தேன்னா பள்ளி நிர்வாக கூட்டம் நடக்க போதா, பள்ளி நிர்வாகம் கூட்டம் நடக்கிறதுக்கும் எஸ்டிஎஃப் மாமிக்கும் தொடர்பா இல்ல. ஆனா பயம், ஒரு பள்ளி நிர்வாகம் தெரிஞ்சது பெரிய ஒரு பயங்கரம் பிரச்சனை உள்ளுக்கால. இன்னைக்கு அது மட்டுமல்ல, நேரத்தில் போய் இன்னைக்கு எலெக்ஷன் கேட்கற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்ன செய்யறது, எனக்கு தான் போட் போடணுமா, அந்த நிர்வாகம் என்ன செய்யறது அவருடைய வீட்டுல சாப்பாடு போடுறது, இந்த நிர்வாகி வருது வீட்டுல சாப்பாடு போடுறது, குரூப் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு மஸ்ஜிதுடைய ஹாலாத்தும் எங்க நாட்டில் அப்படி மாறிக்கொண்டு தான் வருவது. அதனால குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றா என்ன, மஸ்ஜித நிர்வாகிக்கக்கூடியவருடைய தகமைகள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஏனென்ற அண்மை காலமாக எங்களுக்கு வந்த ஒரு தகவல், உண்மையான தகவல், சில மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் ட்ரக்ஸ் விற்கிறாங்க. சில மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க, ட்ரக்ஸ் விற்பனை செய்யறாங்க. அது ஒரு மாற்றமத சகோதரர், அது நிர்வாகம் என்ற வார்த்தை தெரியாதனால பள்ளியுடைய ஹசரத் மார் ட்ரக்ஸ் விற்கிறாங்க சொல்லி அவர் மீடியால சொல்லிட்டார். ஏன்னா சில மஸ்ஜிதுகள்ல நடக்குது, இன்னைக்கு சில மஸ்ஜிதுகளை பாருங்க, திடீரென்று என்னது சின்ன மஸ்ஜித் திடீரென்று பெரிய மஸ்ஜிதாக மாறுது, ஏசி காப்பட் வித்தியாசம். ஆனா அவருடைய பிசினஸ் பார்த்தா, அவருடைய தொழிலை பார்த்தா, ஹராத்துல கையை வச்சிருக்கிறாரு, அதை சுத்தப்படுத்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறாரு. அதையும் மஸ்ஜித் நிர்வாகிகள் கண்காணிக்கிறல்ல பாக்குறல்ல மஸ்ஜிதுக்கு கொண்டு வராங்க. இப்ப மஸ்ஜிதுக்கு தொலைவரக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயமும் இல்ல, அச்சமும் இல்ல. அந்த மஸ்ஜித சூழலிருக்கக்கூடிய மஹல்லா வாசல் எடுத்தா நோய் பிரச்சனை சிக்கல், குடும்பம் ரெண்டா பிரியுது, கணவன் மனைவிக்கு மத்திய ரெண்டா பிரியுது. காரணம் யாரு தெரியுமா, அது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள். ஏன், அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது ஹராமான சல்லிகளாலும், ஏமாற்றப்பட்ட சல்லிகளாலும், வட்டி சல்லியாலையும், ட்ரக்ஸுக்கு பாவிக்கக்கூடிய சல்லிகளாலும் இனி மஸ்ஜிதுகள் கட்டப்படுவது, அலங்காரம் செய்யப்படுவது. மஸ்ஜிதுக்கு தொலைவரக்கூடிய சூழ உள்ளவர்களுக்கு வரக்கூடிய ரஹ்மத் இல்லாம போகுது. அதனால வரக்கூடிய பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுடைய ஆதாப், மஸ்ஜிதுடைய அந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்போம். அதுல முதலாவது சஜிதா திலாவத். நான் சொன்ன குர்ஆன் ஓதும் போது குர்ஆன்ல வரக்கூடிய சஜிதாக்களை செய்யும் போது ஓதக்கூடிய துவா, இதை பாடமாக்கிக்கோங்க. சஜித வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஷக்க ஸம்அஹு வபஸரஹு பிஹவ்லிஹி வகுவ்வத்திஹி என்ற துவாவை பாடமாக்கிக்கொள்ளுங்க. குர்ஆன்ல வரக்கூடிய சஜிதாக்களை செய்யும் போது ஓதக்கூடிய துவா. அடுத்து இன்னொரு துவா போட்டிருக்கிறேன், அல்லாஹும்ம மா அஸ்பா பி மி நிஹமத்தின் அவ் பி அஹதின் மின் கல்கி ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக் ஃபலகல் ஹம்து வலக ஷுக்ர். அதாவது இந்த ஃபக்கத் அத்தா என்று வரக்கூடிய அது துவா அல்ல, அது ஹதீஸுடைய பார்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது ஃபக்கத் அத்தா ஷுக்ர தாலிகல் யௌம் என்று சொன்னா, இந்த துவாவை காலையில யாரு ஓதுவாங்களோ மாலை வரைக்கும் அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துக்கும் நன்றி செலுத்தின மனிதனாக அல்லாஹிடத்துல கணக்கிடப்படுவார். மாலையில ஓதினால் அடுத்த நாள் சுபகு வரைக்கும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தின மனிதனாக அவர் கணக்கிடப்படுவார். ஏன் இந்த துவாவை நான் தந்தேன்னு சொன்னா, சஜிதா சுக்குருடைய பாடம் நாங்க பார்த்தோம், யாபம் இருக்கிறதா, சஜிதா சுக்குர். அந்த சஜிதா சுக்குர்ல நீங்க இந்த துவாவை ஓதுங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் துவாவாக இந்த துவாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது மஸ்ஜிதுக்கு நாங்க இப்பொழுது சொன்ன துவா. அடுத்தது நாங்க விழித்ததற்கு பின்னால் வலிமையாக ஓதக்கூடிய துவா என்ன, படுத்தெலும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலக்கி நுஷூர். எல்லாருக்கும் வியாபாரத்துல குடும்பத்துல எல்லா விஷயத்துல நோய் நம்பல பிரச்சனைகள் சிக்கல் இருக்குது, ஆனா சில நேரங்கள் எங்களோட துவா கபூல் ஆகும். அதுல மிக முக்கியமான ஒரு நேரம் என்ன தெரியுமா, படுத்து எழும்பும் போது கேட்கும் துவா உடனடியாக கபூல் ஆகும். தூங்கி எழும்புறாரு, ஆனா ராவில ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சுட்டு படுத்து எழும்புற தூக்கம் இல்ல. சுன்னத்தான முறையில துவா ஓதி படுத்து எழும்புறாரு, துவா கேட்டா உடனே கபூல் ஆகும். அதற்கு நிபந்தனை, எலும்பின் உடனே நீங்க என்ன செய்யணும் வேண்டா, கண்ணை இந்த மாதிரி அல்லாவுடைய துதிரி இப்படி செய்வாங்க, அத கையை எப்படி வச்சாங்கன்னு சரி யாபம் இல்ல, இந்த முறையில மூன்று முறை அவங்களோட கண்ணுடைய கண்ணை இந்த மாதிரி சிமிட்டு அதாவது கலக்கிட்டு என்ன சொல்லுவாங்கடா, இந்த துவா ஓதுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற துவாவை ஓதிட்டு அவர் எந்த துவாவை கேட்டாலும் உடனே அல்லாஹ் கபூல் செய்வார். இந்த படுத்தெலும்பி அவர் இந்த துவாவை ஓதிட்டு எந்த துவாவை கேட்டாலும் உடனடியாக அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்வார். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களோட உடல் ஆரோக்கியம் சென்ற பாடத்துல விளங்கப்படுத்துறேன். உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் மிக உடலுக்கு சக்தியை தரக்கூடிய துவா தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலா ரூஹி வஅஸ்ன லி பிதிக்ரி என்ற துவாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிட்டு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜ தொழுவைக்கு முன்னால இன்ன ஃபீ ஹல்க் அதாவது சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய 190 10 ஆயத்துகள் கடைசி ஆயத்து வரைக்கும் இந்த இன்ன ஃபீ ஹல்கி ஸமா என்று வரக்கூடிய எல்லா ஆயத்துகளையும் ஓதிவிட்டு தான் வுது செஞ்சு டொய்லெட்டுக்கு போய் வுது செஞ்சு தஹஜ்ஜ தொழுவாங்க. அப்ப அதற்கு முன்னாலே இந்த துவாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. அதற்கு பின்னால் சுபகூடிய நேரத்துல பள்ளிக்கு வரும் போது நான் ஒரு துவாவை சொன்னேன், நிறைய பேர் அந்த துவாவை கேட்டிருந்தீங்க. ஃபஜ்ருடைய நேரத்துல பள்ளிக்கு வரும் போது இந்த துவா உடலுக்கு ஆரோக்கியத்தை கேட்டு அல்லாஹும்ம ஜல்லி ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ லிசானி நூரா வஐ யமீனி நூரா, முடியுமான அளவுக்கு இந்த துவாவை கொண்டே பள்ளிக்கு வரும் போது இது பாதையில நடந்து நடந்து ஓதி வர வேண்டிய துவா. அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு வாரத்துக்கு முன்னால வீட்டுல ஓதிட்டு என்ன செய்யுங்க, பள்ளிக்கு வாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான துவாக்கள். இன்ஷால்ல இந்த துவாக்களை வெறுமனே போட்டோகாப்பியாக வச்சு கொள்ளாமல் பாடமாக்கி ஓதுங்க. மற்றவர்களுக்கும் இது என்ன செய்யுங்க, முடியமானவருக்கும் போட்டோகாப்பி பண்ணி அவர்களுக்கும் இந்த நன்மைகள் அடைந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. வல்லனா நல்லா பேசின விடயங்களை வாழ்க்கையில் முடியமான அளவுக்கு இஹ்லாசுடன் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.